இதெல்லாம் உள்ள அன்னை பராசக்தி திருக்கண்ணினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த அப்ரோக்ஷ அனுபூதி வகுப்பில் தொடர்ந்து அகம் விசாரணை, அகம் விகாரஹீனஸ்து தேஹோ நித்தியம் விகாரசத் விகாரவத்து இது பிரதீதேதே சாட்சாத் கதம் சியாத் தேகக்க புனக. 33வது ஸ்லோகத்தில் நாம் இது நடத்துகிறோம் அகம் விசாரம். அதாவது இந்த இந்த அகம் இது மாறாது, விகாரஹீனஸ்து அகம் விகாரஹீனஸ்னா நான் மாற்றமற்றவன், அது மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியாத போய் நம்ம தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த தேகத்தை அடிக்கடி நம்மளை பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மாறிக்கிட்டீங்களேன்னு கேட்குறாங்க, இல்லை ரொம்ப ஹேக்கட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, பல மாதிரி தோற்றம் பொலிவு குறைவாக இருக்குது அல்லது ரொம்ப வயசான மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அப்படின்னா நம்ம தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கோம். அப்போ மாறுது எது அப்படின்னு கேட்டால் அதான் சொல்கிறாரு, மாறாத ஒன்று ஒன்றுக்கு மேலே மாறக்கூடிய இந்த உடலும் மனசும் கூட வந்து மாறி. சில பேருக்கு அவங்க நினைப்பு உங்கள் வீட்டிலாம் நிறைய மாற்றங்களை பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம், நம்முடைய நடத்தையில் நம்முடைய பிஹேவியரில் எதுவும் மாற்றத்தை பார்க்குறாங்கல்ல, நம்முடைய பாவனையில் நம்முடைய என்ன பழக்க வழக்கங்களில் இல்லையா. அப்போ மாறக்கூடிய ஒன்றை வச்சு நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க, ரொம்ப மாறிட்டீங்க, ரொம்ப இப்போ ரொம்ப அதிகம் பேசுறதில்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சை வச்சு வாக்கு வச்சு அல்லது உடலை வச்சு அல்ல மனசு இல்லை எண்ணங்கள் இப்போ ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எண்ணங்களை வச்சு இல்லை. அப்போ அவங்க மாறும் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு சொன்னால், ஆனால் இந்த எல்லா மாற்றத்தையும் பார்த்து கொண்டு அல்லது பொறுத்து கொண்டு அல்லது அதை தாங்கி கொண்டு ஒன்று மாறாத ஒன்று இதை எல்லாம் கவனிச்சிட்ருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு, உடலில் மாற்றம் ஏற்பட்டுறதுக்கு தெரியுது, மனசில் இருக்க மாற்றங்கள், அறிவில் இருக்க மாற்றம் கூட கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, இப்போ ரொம்ப வர ரொம்ப விஷயங்கள்லாம் சொன்னால் டக்குன்னு புரியுற மாதிரி இருக்குது, இப்போ இல்லை மாற்றங்கள் நல்லா தெரியுது. அப்போ நிச்சயமாக அப்போ மாறாத ஒன்று இருக்குது இல்லையோ, அதனால் மாறாத ஒன்றை வந்து ஒன்று இது எல்லாவற்றிற்கும் சாட்சியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கிற ஒன்று ஒன்று மாறாமல் இருக்க ஒன்றை எப்படி நீங்கள் மாற்றுக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம், தேகோ நித்தியம் ஆனால் அந்த உடம்போ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ கதம் சியா தேக கப் புனக அப்படின்னா எப்படி மாறாத ஒன்று இங்கே இருக்கும் பொழுது அது எப்படி வந்து இருக்கையில் இந்த ஸ்தூல சரீரம் எப்படி ஆத்மாவாகும், இதை போய் நம்ம எப்படி நான் எடுத்துக்க முடியும். அப்போ நமக்கு நான் அகம் அப்படின்ற விஷயத்தில் உடம்பை விடுங்க, உடம்பாவது பரவாயில்ல ஏன்னு சொன்னால் அது பெருசாக நம்ம மாற்றிக்க முடியாது, என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும் அது, ஆனால் மனசை நம்ம மாற்றிக்கலாம். அப்படி சதா மாறிக்கொண்டிருக்க மனசை எப்படி நீங்கன்னு எடுத்துக்க முடியும், நீங்கள் மாறாத ஒரு ஆள் வந்து அது நான் எப்படிப்பட்டவனாக இருக்குன்னு சொன்னால் இந்த இங்கே வந்து இந்த அகம் விசாரம் வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ வந்து ஒரு சாஸ்திரம் மூலமாக அதை வந்து சிந்திச்சு பார்க்குறோம், ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால் உண்மை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து நம்ம என்ன நமக்கு இந்த உடல் மேலே அல்லது இந்த வாழ்க்கையிலே சரி ஏற்பட்டு கொண்டிருக்கிறன்ற இந்த செயல்பாடுகள் மேலெல்லாம் வந்து ஒரு கவனம் இருக்குது. நமக்கு எப்பேற்பட்ட கவனம் இருக்குதுன்னு சொன்னால், இந்த செயல்பாடுகள் தான் நான் தானா, இந்த செயல்பாடுகள் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதான் இது ரொம்ப தெளிவாக பாரதி சொல்கிறார், நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர்வானில் செல்லுவோன் நான் அப்படின்னு. இது ஒரு மாதிரியாக இந்த வாழ்க்கை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், நல்லா நமக்கு நான் அப்பப்போ நமக்கு தெரியுது நம்ம இப்படி நடந்துக்கணும் தானா, நாம் இப்படி இதை செய்ய வேண்டிய செய்யணும்னு கட்டாயமாக நமக்கு இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், சரி இந்த வாழ்க்கை நிர்பந்தம் அப்படி இருக்குது, இந்த வாழ்க்கை சூழல் எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் நான் இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன், நான் இதை செஞ்சு தான் ஆகணும், இன்றைக்கி எனக்கு எதுவும் செய்ய பிடிக்கல, சரி சும்மா இருக்கலாம்னு இருக்க முடியாது, எனக்கு கடமை சில கடமைகள்லாம் இருக்குது, நான் வந்து என்ன பண்ணணும், என்ன நான் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும், என் கடமையை நான் செஞ்சு தான் ஆகணும், எல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல தர்மவான் அப்படின்னு சொன்னால் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க அல்லது கர்மத்தை சரியாக செய்யக்கூடிய திறன்கள் உடையவர்கள், திறனுடைய இல்லை அதை வந்து கடமையாக நினைக்கிறவங்க, பொறுப்பாக பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தர்மம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எது வரைக்கும் தர்மத்தை நம்ம பண்ணுறது, எது வரைக்கும் நம்ம கர்மத்தை பண்ணுவது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வரும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், மெல்ல இந்த கர்மத்தின் மேலேயும் சரி நம்ம தர்மம் அப்படின்றது கடமைகள் பொறுப்புகள், அந்த தர்மன்ற வார்த்தையே கடமைகள் பொறுப்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தமிழில். அறம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அறம் அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இல்லை, அதை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செய்கிறது போய் தான் தர்மம். அதுதான் தர்மம். அப்புறம் கர்மங்கள் அப்படின்னு சொன்னால் சில கர்மங்கள் செய்யலாம் இல்லை செய்யாமல் விடலாம் இல்லை, அதெல்லாம் இருக்குது நமக்கு. ஆனால் அது எப்படி நம்ம வகுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், சின்ன வயசில் நான் அதெல்லாம் வந்து ரொம்ப சரியாக வகுத்துக்கிட்டு நம்ம படித்தே தான் ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும், வேலை பார்க்கணும், குடும்பம் இருக்குது, குழந்தைகளை வந்து வளர்க்கணும், படிப்பிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் போக போக தொடர்ந்து இது நம்ம செய்யணுமா அப்படின்னு நமக்கு தோணும். சரி, எப்போ இதெல்லாம் நிறுத்திக்கலாம், இந்த மாதிரியான ஒரு குழப்பமில்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. வேலை பார்த்தா கூட நான் சரி சரியா, இப்போ அடிக்கடி கேட்குறாங்க இல்லையா, சம்பத்தாலே நான் வந்து என்ன ரிட்டையர் பண்ணிடலாமா, இல்லை 60 வருஷம் வரைக்கும் வேலை பார்க்கணுமா. எல்லோருக்கும் வந்து இந்த வேலையில் இந்த அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த அவங்கள தர்மத்தில் செய்யக்கூடிய கடமைகளில் கூட என்ன ஏற்படுதுன்னா ஒரு சலிப்பு ஏற்படுது. அப்போ தான் நம்ம என்ன சிந்திச்சு பார்க்குறோம் சொன்னால், நான் எனும் பொய்யே நடத்துவோம் நான் அப்படின்னு சொல்கிற பாரதியார் சொல்கிறதுல ஒரு உண்மையை நம்ம பார்க்குறோம். இது நம்ம நடத்தி தான் ஆகணும், சரி செய்வோம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம். அப்போ என்ன தெரிஞ்சே செய்கிறோம் இல்லை, தெரிஞ்சே என்ன செய்கிறோம், கடமை தர்மம் என்னுடைய பொறுப்பு நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு சிந்திக்கும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், சரி எப்போ நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம்லாம் வருது இல்லையா. அதனால் அது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் வந்து இந்த நம்ம வாழ்க்கையின் லட்சியம் வந்து வெறும் தர்மம் இல்லை, வெறும் பொறுப்பு இல்லை, ஒரு கடமை, அதையும் தாண்டி எனக்கான ஒரு சுதந்திரத்தை நான் வந்து கண்டடைவது. ஏனென்றால் சரி, நமக்கான மோட்சம்னு சொல்கிறோம்ல, சுதந்திரம் சொல்கிறோம், விடுதலைன்னு சொல்கிறோம்ல, அந்த கண்டடைவதுனா என்ன, அது கூட தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுனால் வந்து ஒரு தனிப்பட்ட என்ன சமயம் வந்து சொல்லக்கூடிய ஒரு என்ன இடமா, அது சொர்க்கம், என்ன சிவலோகம், என்ன வைகுண்டம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இடமா, அல்ல தனிப்பட்ட ஒரு மனோ நிலையா அது, மனோநிலை அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் வந்து ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக ஒரு ஏதோ ஒரு இணைப்பில் நாம் வந்து திளைத்து இருக்கிற ஒரு 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 சமாச்சாரமாக இது, இந்த மாதிரி கேள்விலாம் நமக்கு வரும். அதனால தான் அதான் ஒருத்தர் வந்து செத்து போயிடுறாங்க, சாக போகிறாங்க, அப்போ வந்து யமதர்மன் வந்து கூப்பிட்டு போகிறார். அப்போ எங்கே என்னை வந்து என்ன நரகத்துக்காக கொண்டு போயிடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றா அவன் சொல்கிறான், ஒரு தமிழ் படத்தில் அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இப்போ தான் ஒன்று வந்து நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போக போகிறேன்னு சொல்கிறான். ஏன், அப்போ இருக்கிறது இது நகரம் நரகம் அப்படின்னு, வீட்டில் இருந்து வீடு இருக்குல்ல வீடு நரகன்ற மாதிரி. அது வந்து உடனே அதை கேட்டோன்னே நமக்கு ஒரே சந்தோஷமாகிடுது, ஆஹா அப்போ இது வரைக்கும் நரகத்தில் தான் இருந்திருக்கோம், இனிமேல் தான் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீர்மானமாக அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது நரகம், சொர்க்கம் என்பது நமக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் அவ்வளோ தெளிவாக அந்த சித்தாந்தம் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு சொன்னால், நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம இன்னும் தொடர்ந்து நடத்தணும் கட்டாயம் இல்லை, நம்ம இந்த வாழ்க்கையை வந்து தள்ளி போட வேண்டியது இல்லை, இப்பயே நம்ம வந்து கிளம்பிடலாம் சொர்க்கத்துக்கு. ஆனால் அதில் நமக்கு என்ன கிடையாது, பூர்ண நம்பிக்கை கிடையாது, போகிற இடம் சொர்க்கம் தான சந்தேகம் இருக்குது நமக்கு. அப்போ சொர்க்கம் என்பது என்ன அப்படின்றத, அல்லது சொர்க்கம்னா மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிற இடம் இல்லையா, மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்றத பற்றி யார் நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அது வாழும் காலத்திலேயே வந்து நாம் வந்து கண்டடையக்கூடிய ஒன்று. அதனால்தான் ஜீவன் முக்தி போன்ற வார்த்தைகள்லாம் வந்து வேதாந்தத்தில் ரொம்ப முக்கியம். அப்போ எது எது சொர்க்கம் அல்லது எது வந்து மோட்சம் அல்லது எது வந்து முக்தி அப்படின்றத பற்றி நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன உபனிஷத் போன்ற சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக சிந்திக்குது. எதுன்னு கேட்டால் எது அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது எப்பொழுதும் எப்பொழுதும் நாம் ஒரு கொண்டாட்ட மனநிலையை நம்மை வந்து தக்க வைத்துக்கொள்வது தான் வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்றும் உள்ள ஒரு கொண்டாட்ட என்றும் என்றும் உள்ள ஒரு கொண்டாட்டத்தில் நம்மை நிறுவிக்கொள்வது. அப்போ அது இங்கேயோ எங்கேயோ இல்லை, யார் கையில் இருக்குது, நம்ம கை. என்றும் உள்ள கொண்டாட்டம் இல்லை, என்றும் உள்ள ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாகி உன்னை தேடுவதும் உன்னடியார் செயல்னு சொல்கிறார். அப்படின்னா அவன் எப்பொழுதுமே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, அப்புறம் என்ன இன்று புதிதாய் பிறந்தோம் போன்ற வார்த்தைகள், அது பெரிய மகான்களுடைய இந்த வார்த்தைகள்லாம் சொல்வது லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன், கொண்டாட்டம், வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு. அப்போ என்றும் உள்ள கொண்டாட்டத்தில் நம்மை நிறுவிக்கொள்வது கொள்ளுதல் நிலைநிறுத்தி கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம மோட்சம் முக்தி அல்லது பேரானந்தம்னு சொல்கிறோம். அல்ல என்றும் உள்ள கொண்டாட்டம்னா அது எங்கே இருக்குது, எங்கோ ஒரு இடத்துலையோ எங்கோ ஒரு ஒரு ஒருத்தரிடமோ ஒரு 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 கடவுள் அப்படின்ற ஒரு பிம்பத்திலேயோ அல்ல, நம்முடைய இந்த வாழ்க்கைக்குள்ளேயே இதை கண்டடையணும்னு தான் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நாம் வந்து எதை கண்டடைகிறதுன்னு சொன்னால் என்றும் உள்ள கொண்டாட்டத்தில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் இது நம்ம நம் கண்டடையக்கூடிய ஒரு ஒரு அதான் விமுக்தின்னு சொன்னாங்களே, விமோக்ஷம்னு சொல்கிறாங்க. அப்போ விடுதலை நிலை, விடுபட்ட நிலை, விடுபட்ட நிலையை தான் அவங்க வந்து மோட்சம் மோட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக அது என்னன்னு கேட்டால் அது நான் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இங்கே சங்கர் என்ன சொல்ல போகிறாருன்னா அகம்னா அந்த அகம்தான் நான், அந்த நான் தான் ஆத்மா, அது எப்பொழுதுமே எப்படி இருக்குது, விடுதலை அடைஞ்சிருக்கு, இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ, இட் வாஸ் நெவர் பாண்டட், அது வந்து எப்பொழுதுமே பந்தப்பட்டதே கிடையாது. அப்படி பந்தப்படாத நம்முடைய இந்த பந்தப்பட்ட தன்மையில் பந்தப்படாத ஒரு ஒரு இருப்பை கண்டடைதல் இருக்குல்ல, அதைத்தான் மோட்சம்னு சொல்லுது, அதைத்தான் விடுதலைன்னு சொல்லுது, அதைத்தான் சொர்க்கம்னு சொல்லுது சாஸ்திரம். அதனால் இந்த விஷயத்தை இங்கே வந்து சொல்கிறதுக்கு தான் சங்கர் வந்து அகம் விகாரஹீன. அப்போ அதுக்கு எந்த இங்கே அப்படி ஸ்டார்ட் பண்ணுறார், ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா நாம், என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உண்மையை அடையிறதுக்கு ரெண்டு வழி, ஒன்று ஒன்று யுக்திபூர்வக்கம், இன்னொன்று ஸ்ருதி பூர்வக்கம். ரெண்டு வார்த்தை பார்த்தோம் போன வாரத்தில் அனுப்பிச்சிருக்கீங்களா. யுக்தினா என்ன, நம்மளோட அறிவால் கண்டடையிறது, அதுக்கு வந்து பெருசாக என்ன சாஸ்திரமே தேவையில்லை, சாஸ்திரம் சொல்லி தான் அறியணும் கட்டாயம் இல்லை. ஆனால் நம்ம அறிவால் என்ன கண்டடையணும்னு சொன்னால் அறிவால் நிச்சயமாக அதை அங்கே சொல்கிறாரு, அகம் விகாரஹீனஸ்து தேகோ நித்தியம் விகாரவத்து. இது வந்து சாஸ்திரம் சொல்ல வேண்டியதில்லை. அகம் வந்து எந்த நான் அப்படின்றவன் அஞ்சு வயசுலேருந்து நான் தான் இப்போ வந்து 65 வயசில் இருக்கேன். அதில் எந்த நான் என்ற உணர்வில் எந்த மாற்றமும் இல்லை. எது மாற்றம் அடைஞ்சிருக்கு, உடம்பு மாற்றம் அடைஞ்சிருக்கு, மனசு மாற்றம் அடைஞ்சிருக்கு, என்னோடய அறிவு நிலைகளில் சில புரிதல்களில் எனக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கேன். அன்றைய எனக்கு புரிதல் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப இப்போ எப்படி இருக்கும்ப அதிகமாக இருக்குது இந்த புரிதல் வாழ்க்கையை பற்றி. அன்று வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது, இன்று அப்படி இருக்குது, அன்று வந்து நிறைய எதிர்வினைகள், நிறைய ரியாக்ஷன், அதனால் நிறைய வருத்தம், ஒரு கோபம், தாபம், என்ன விகாரங்கள், மனஸ்தாபம், என்ன விருப்பு வெறுப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ என் மனசை பார்க்குறப்ப எல்லாம் நிறைய ஒரு ஒரு ஓரளவுக்கு எல்லாம் வந்து என்ன செட்டில் ஆகிருக்கு, எல்லாம் வந்து ஒரு அமைதி அடைஞ்சு ஒரு மாதிரியாக பெரிய விருப்பு வெறுப்புகள், பெரிய யாரு கூட பெரிய மனஸ்தாபம், ஒரு பெரிய உறவே இல்லை. முந்தி ரொம்ப அப்படியே அவங்க இல்லாட்டி மேலே இருக்க முடியாதுன்னு தோணுச்சு இல்லை. எப்போ வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தோம், எத்தனை நாளில் வந்துடுவீங்கன்னு கேட்டோம், இன்றைக்கி வந்து இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவீங்களான்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ அவ்வளோ அவ்வளவு சங்கம் இல்லையா, சம்பந்தம் இல்லை, சங்கம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ வந்தால் சந்தோஷம், வராட்டியும் பரவாயில்லன்னு தோணுது. நம்ம பாட்டுக்கு வந்து இழுத்து மூடிட்டு அவங்ககிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்டு படுத்துங்கிறோம். அப்போ இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, இல்லை இல்லை வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், ஆள் கூட சாவி வச்சுருக்காங்க, அவங்க பாட்டி சாவி போட்டு திறந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ என்ன மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்க்கும்பொழுது இந்த மாற்றங்கள், இந்த மாற்றத்தை யார் பார்க்குறது? நான் பார்க்குறேன். அந்த அகம் சொல்கிறார், அகம் விகாரஹீனஸ் சொல்கிறார். 33வது சொல்லுகம் முக்கியமான சொல்லுகம். இதை சாஸ்திரம் சொல்ல வேண்டியதில்லை, என்னையே நான் கவனிக்க சொல்கிறாரு. நம்ம யுக்தி அப்படின்றது தர்க்கம்ன்ற லாஜிக்னு அர்த்தம். யுக்தினா யுக்தி பூர்வகம்னா தர்க்கபூர்வகம். தர்க்க ரீதியாக சிந்திக்கும் பொழுது என்னோட மூளையே என்னுடைய அறிவுக்கு எட்டி ஆனந்தம் தான் இது. அதனால் என்னோடய அறிவு வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நிறைய மாற்றங்கள் உடலில் மட்டும் இல்லை மனசில் ஏற்படுறதை நான் பார்க்குறேன், அறிவில் ஏற்படுறதை நான் பார்க்குறேன், என்னுடைய என்ன சம்பந்தங்களில் நான் பார்க்குறேன், என்னுடைய எதிர்வினைகளில், என்னுடைய விருப்பு வெறுப்புகளில், என்னுடைய என்ன அர்ப்பணிப்பு விஷயங்களில் எல்லாத்துலையும் பார்க்குறேன். ஒரு நல்லா தெரியுது, பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இதை பார்த்து கொண்டு இருப்பவன் யார்? மாறாத ஒருவன் இந்த மாற்றங்கள் எல்லாம் கவனிச்சிட்ருக்கானே அவன்தான் ஆகம் அப்படின்றதுக்கு உபநிஷத்து கூட சொல்ல வேண்டியதில்லை. உன்னோட புத்தி வச்சே உனக்கு தெரியுதுன்னு சொல்கிறார். இதுதான் யுக்தி பூர்வகம். நம்மளே இதை இதுக்கு தனியாக வந்து அவர்த்த சொல்லவே வேண்டியதில்லை. உன்னை நீ பார்த்தா உனக்கு தெரியுமே, அதுலேருந்தே தெரியுது. என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த தேகோ நித்தியம் விகாரவுது. இந்த தேகத்தில் வந்து தொடர்ந்து தொகை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதுவும் எப்படி மாறிக்கிட்டுனா, தொடர்ந்து நித்தியம் சொல்லுற வார்த்தை பார்க்குறோம், தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நிச்சயமாக எப்படி இந்த உடலை போய் நீ ஆத்மா என்று சொல்லலாம்? ஹவு குட் யூ டேக் யுவர் செல்ஃப் ஃபார் த பாடி? டெஃபினெட்லி யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாடி. யூ ஓன் திஸ் பாடி, த பாடி பிலாங்ஸ் டு யூ, தென் ஹூ ஆர் யூ? நீ யார் அப்படின்னு கேட்டால், அகம் விகாரஹீனஸ், எனக்கு எந்த வித மாற்றமற்ற வன் நான் அப்படின்னு தெரியுது. இன்னும் ஆத்மாலாம் சொல்லலை அப்படின்னு எது சொல்லுதுன்னா, இந்த 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 லாஜிக்கே போதும். ஆனால் லாஜிக்கில் உள்ள டேஞ்சரையும் அவங்க வந்து சங்கர் வலியுறுத்துறார். என்னன்னு கேட்டால், லாஜிக்கை தான் தார்க்கிகள் இருக்காங்க இல்லையா, தர்க்கவாதிகள், அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு இருக்கிற மூளையை நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்தையும் தர்க்கபூர்வமாகலாம் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. தர்க்கபூர்வமாக என்ன பண்ணிடுவாங்க, தர்க்கபூர்வமாக எல்லாத்தையும் சொல்லி, நீ வந்து என்ன, நீ நான் அகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயம் உடம்பில் மனசில் அறிவும் இல்லை, அதையும் தாண்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவான். ஒன்று மூலம் ப்ரூஃப் அதான் சூன்யவாதம் அல்லது சதா மாறிக்கொண்டிருப்பது என்ன ஷணிக்கவாதம் அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிடுவான். அதனால் தர்க்கத்தை வந்து ரொம்ப நம்ம என்ன இல்லைன்னா காட்டும், என்னான்னு காட்டாது தர்க்கம். யுக்தி போன வாரம் சிந்தித்தோம், நம்ம என்ன இல்லைன்னு காமிக்கும் ஆனால் என்னான்னு காமிக்காது. என்னான்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து அதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தை நம்ம வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. சாஸ்திரம் தான் சொல்லுது, அந்த அகம் இருக்குல்ல அது நித்தியம்னு சொல்லி தர்க்கம் சொல்லாது, அனித்தியம் சொல்லி அது மறுத்துடும். ஏன்னா தர்க்கத்துக்கு லாஜிக், இந்த சயின்ஸ் ஆஃப் லாஜிக் என்ன இருக்குன்னா, இட் ஸோ மச் ஆஃப் பிரெயின், வெரி பிரெயினி, ஸோ மச் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் தட் இட் வில் நிகேட் எவ்ரி திங் இன் எனி திங். அதனால் தர்க்கத்தால் இதை அடைய மாட்டாதுன்னு சொல்லுது. அதனால் தான் நமக்கு வேறு ஒரு பிரமாணம் தேவைப்படுது, வேற ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் தேவைப்படுது. அந்த அதுதான் வந்து சாஸ்திர பிரமாணம் என்ன ஸ்ருதின்னு அடுத்து பேச போகிறார். எது எதுக்கு இவ்வளோ வியாக்கியானம் அப்படின்னா, தர்க்கம் வந்து நம்ம எது இல்லைன்னா சொல்லும், என்னான்னு சொல்லாது அது. இதுக்கு வந்து இதை அப்புறம் சொல்கிறாரு, இது பிரதீயதே சாட்சாத். அடுத்து சொல்கிற பாருங்கள், இது யுக்தி கூட, இது பாருங்கள், உடம்பை பார்த்தாவே நமக்கு தெரியும் என்னது உடம்பு மாறிட்டுருக்குன்னு. இது யுக்தி சொல்கிற இன்னொரு விஷயம், இன்னும் கொஞ்சம் இறங்கி போய், இதுக்கு யுக்தி கூட தேவையில்லை. எது இந்த உடம்பு வந்து அனித்தியம் அல்லது மாறக்கூடியது சதா மாறிக்கொண்டு இருப்பதுன்னு சொல்லிட்டு, அல்லது மனசு கூட சதா என்ன ராகத்வேஷங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அப்படின்றத வந்து யுக்தி அறிவு கூட பார்க்க வேணாம், பார்த்தாவே தெரியுது. இது பிரதீயதே சாட்சார், இதை சும்மா கண்ணில் பார்த்தா தெரியல, கண்ணாடியில் பார்த்தா தெரியுது நம்ம என்ன ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அறிவாக பார்க்கணும். அதுக்கு கண்ணே போதுன்றார். என்ன எது மாறக்கூடியதுன்னு, உடம்பு மாறக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு கூட தேவையில்லை, கண்ணே போதுன்றார். கருத்து கொஞ்சம் கருத்து இருந்தால் போதுன்றார். அதனால் கதம் சாத் தேக கஹ புனக, அப்படி இருக்கையில் இந்த ஸ்தூல சரீரம் எப்படி ஆத்மாவாகும்? அப்போ நிச்சயமாக இதை தவிர்த்து ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு அப்படின்னு அறியறதுக்கு நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பிரமாணங்கள், மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பற்ற இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. தர்க்கமும் அதை நிரூபிக்காது. நம்ம என்னான்றத, நம்ம என்னான்றத நமக்கு ஒரே ஒன்று தான் சொல்ல முடியுதோ, அதுதான் இது ஸ்ருதி பிரமாணம், சாஸ்திரம் தான் சொல்லுது. என்னன்னு சொல்லுது, நீ ஆத்மான்னு. அதை பற்றி அறிவு எதுவும் நமக்கு இருக்கா? இல்லை. அதனால் என்ன பண்ணுது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அதனால தான் நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஸ்ரத்தாவான் லபதி ஞானம். இதுக்கு ஸ்ரத்த தேவை, முத நம்பிக்கை தேவை. சாஸ்திரம் நமக்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போகுது அப்படின்னா எது மேலே நம்பிக்கை வேணும்? குரு சாஸ்திர விஸ்வாசம் இது ஸ்ரத்தாகா இல்லையா? எது ஸ்ரத்தைன்னா, கு சாஸ்திரம் சொன்னதை குரு மூலமாக ஏற்றுக்கொள்வது இருக்கு இல்லையா, நம்புறது இருக்கு இல்லையா, ஸ்ரத்தை. அதுதான் அதுதான் வந்து ஸ்ரத்தான்னு சொல்கிறது. அப்போ நான் என்ற சொல்லுக்கு, அல்ல அகம் என்ற சொல்லுக்கு என்ன ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? சாஸ்திரம் தான் சொல்லுது. அது பிரம்ம அப்படின்னு எது சொல்லுது? சாஸ்திரம் தான் சொல்லுது. இதை நாம் வந்து அதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், அதுக்கு தான் நாம் செய்கிற தவமும் தர்மமும் வேணுன்றாங்க. முதல்ல இந்த நம்பிக்கை இருக்குல்ல, ஸ்ரத்த இருக்குல்ல, ஸ்ரத்த ஏற்படுறதுக்கு நமக்கு தவமும் தானமும், தவமும் தானமும் என்ன தர்மமும், அந்த ஒரு தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நான் நம்பிக்கை வருமா, இல்லை நம்பிக்கை வராது. அதுதான் நான் என்ன சொல்கிறாங்க, நல்ல கர்மா வேணும், நல்ல பதிவுகள் வேணும். ஓ சில பேருக்கு சொன்னோன்னு நம்பிடுறோமே, சில நம்பிக்கையே வரமாட்டேது. அப்படியா, சரி பார்ப்போம். அப்படியா, சாஸ்திரம் சொல்லுதா, சரி கேட்போம், கேட்டு வைப்போம், எதுவும் சொல்லுதா இருக்கு பார்ப்போம் அப்படின்னு தான் தோல்வியே தவிர. இப்போ இந்த உபநிஷத் அது இங்குள்ள ப்ராப்ளமே என்னன்னு சொன்னால், இந்த விஷயம் உபநிஷத்தில் சொல்லப்படுது. உபநிஷத்தோட மகத்துவம் புரியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும் இல்லை? நம்பிக்கை இருந்தால் தான் புரியும். ஆனால் நம்பிக்கை வர்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், உபநிஷத்தோட பெருமை நமக்கு தெரியணும். இப்போ உபநிஷத்து வந்து புரிஞ்சால் தான் பெருமை தெரியும். உபநிஷத்து புரிஞ்சால் ஓ அது புரிஞ்சுட்டா அதோட பெருமை தெரியும், நம்பிக்கை வந்துடும். ஆனால் இப்போ வந்து நமக்கு புரியல, அப்போ எப்படி நம்பிக்கை வரும்? அதான் நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்போ இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் தான். அதனால் இப்போ என்ன வேணும்னு சொன்னால், அதான் கிவிங் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் சொல்லுவாங்க. அதான் என்ன செய்யணும், சரி இதை வந்து சரியோ தப்போ, நான் வந்து நம்பி சாஸ்திரம் ஒரு விஷயத்த பேசுது, சரி நம்பி நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரத்தை நமக்கு வரணும். அதனால் ஆனால் ஸ்ரத்தை யாரை பார்த்தா வரும்? சாஸ்திரம் வந்து ஜடமாக தான் இருக்குது. சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் இருக்கார் இல்லையா, ஆசிரியர் மேலே தான் நமக்கு ஸ்ரத்தை வரணும். ஆனால் ஆசிரியரோட நடவடிக்கைலாம் பார்த்தா அவங்க சிறந்த வருமா? வரமாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் என்ன சும்மா சும்மா வந்து கோவப்படுறாரு, சும்மா சும்மா வந்து என்ன என்ன சலனங்கள் உண்டு, எல்லாம் எல்லா எல்லா விதமான மாற்றங்களும் உண்டு, எப்படி நம்புறது அப்படின்னு வருது, நமக்கு ஏற்படுது இல்லை. அதனால தான் எப்பொழுதுமே ஒரு ஆசிரியரை பற்றி சொல்லும் பொழுது குருன்ற பெரிய வார்த்தையாக இருக்கேன், நான் ஆசிரியர்னே சொல்கிறேன், நல்லாயிருக்கும். ஆசிரியரை பற்றி சொல்லும் பொழுது ஆசிரியர்னால் என்ன சொன்னால், மரபு, மரபு தான் ஆசிரியர். அப்போ நம்ம ஆசிரியர் நமது ஐயோ பாவம், சரி பொழைச்சி போட்டோம், அவருக்கு ஏதாவது உதவி செய்வோம். நமது அனுதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர், முத அதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு நமக்கு கொஞ்சம் சேவை செய்வோம், அவருக்கு கொஞ்சம் உதவியாக இருப்போம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, இது அபத்தம், அசடுகள் தான் அப்படி நினைப்பாங்க. அதனால் நம்முடைய அனுதாபத்துக்கோ நம்முடைய உதவிகளுக்கோ உரியவரல்ல ஆசிரியர். அப்படி ஆசிரியர்னா யார், நமது மரியாதைக்கும் வழிபாட்டுக்கும் உரியவர். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது எப்படி சொல்லலாம், அவருக்கு நிறைய, அவருக்கு தான் நிறைய என்ன என்ன இருக்குது, அவருக்கும் சில என்ன சலனங்களும் நிறைய போதாமைகளும் சரி சில என்ன இயலாமையும் இருக்கே அப்படின்னு கேட்டால், இங்கே தான் மரபு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு ஆசிரியரின் நிகழ்கால சலனங்கள் அல்லது போதாமைகள் இயலாமைகள் கண்டு அடையாளப்படுத்தாமல் கடந்த கால தியாகங்கள் சிந்தனைகள் செயலை நினைத்து அவர் முன் பணிவது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மரபுன்னு பேர். அதுக்கு பேர் தான் என்ன, ஸ்ரத்தைன்னு பேர். நிகழ்காலத்தில் நம்ம நிறைய ஆசிரியர்களை பார்த்துருப்போம். கடைசி காலத்தில் வந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் வந்து யாரும் வந்தாலும் பார்க்க மாட்டார், அம்மா அம்மான்னு இருந்தார். மொதல் அம்மா அம்மா இருந்துருந்தார், அப்போ ரொம்ப பக்தியாக இருந்தார், எல்லாம் பக்தி பக்தின்னாங்க. அப்படி கடைசி காலத்தில் அவருக்கு வந்து என்ன வந்துடுச்சு, கேன்சர் வந்துடுச்சு, இந்த த்ரோட் கேன்சர், சாப்பிட முடியாது. அப்பயும் அம்மா அம்மான்னு தான் இருந்தார். அப்போ வந்து சில பேர் சொன்னாங்கன்னா, இவர் சும்மா அம்மா அம்மான்னு இருக்காரு, இந்த வழியில் அம்மா அம்மான்னு இருக்காரா, அல்லது பக்தியில் அம்மா அம்மான்னு இருக்காரான்னு. இவ்வளோ வரும், அதான் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படி ஞானம் இருக்குல்ல, அதைத்தான் பார்க்கணுமே தவிர நம்ம என்ன பார்க்குறோம், நிகழ்கால இயலாமைகள். அவருக்கு இருக்கு என்ன நோய் வந்துருச்சு. ரமணர் பாருங்கள், அவருக்கும் வந்து இந்த தோள்பட்டையில் வந்து பெரிய பெருநோய் ஏற்பட்டுருச்சு. கடைசி காலத்தில் ரொம்ப அப்படியே அந்த வழியால் அதை முனைகிட்டு இரவு பூரா முனைகிட்டு இருப்பாராம். அப்போ எல்லாருக்கும் என்ன ஏற்படுது, என்ன இது குருன்னு சொல்கிறாங்க, ஞானம் அடைஞ்சிருக்காரு, இவருக்கு வந்து ராத்திரி பூரா வந்து என்ன கஷ்டப்பட்டுருக்காரு, முனைகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்று தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஆசிரியர்களின் நிகழ்கால சலனங்கள் போதாமைகள் அல்லது இயலாமைகளை வந்து கண்டு அடையாளப்படுத்தாமல் அவர்களுடைய கடந்த கால தியாகங்கள் சிந்தனைகள் அறிவுத்திறன்கள் செயல்திறன்களை வந்து செயல்திறன்கள் முன் பணிவதே தான் என்னது, ஸ்ரத்தைன்னு அர்த்தம். நம்ம என்ன பை நேச்சர் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கணிச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம ராமகிருஷ்ணர் ரமணருக்கே இந்த கதினா நம்ம நம்மளை எம்பாத்துறோம். அதனால் நமக்கு அதனால தான் சிரத்தை வரமாட்டது நமக்கு. ஆக இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது, சிரத்தை என்ன, இப்போ பாருங்கள் உபனிஷத்து தான் சொல்லுது நம்ம ஆத்மான்னு. ப்ரூஃப் பண்ண முடியாது, தர்க்கமும் யுக்தி எதுலையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. உபனிஷத்து தான் வந்து என்ன, த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், அது மட்டும் தான் நமக்கு என்ன அறிவை கொடுக்கும் கருவியாக இருக்குது. அது மாதிரி நமக்கு என்ன ஏற்படணும், அப்புறம் வந்து அந்த ஆத்மானா என்னான்னு சொன்னால் அப்போ விளக்கம் சொல்கிறாங்களா, சச்சித் ஆனந்தம், அது எப்பொழுதும் வந்து அது என்றும் என்ன கொஞ்சம் சொன்னோம் இல்லையா, என்றும் விடுதலை பெற்று அல்லது என்றும் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய என்றும் உள்ள கொண்டாட்டத்தில் தன்னை அடையாளப்படுத்திக்கொள்ளு, என்றும் உள்ள கொண்டாட்டத்தில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது தான் ஆத்மா பிரம்ம. எப்படி இருக்குது பிரம்ம, எப்பயும் அது பாடு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமே என்ன, அதனுடைய கொண்டாட்டம், அதனுடைய ஆட்டம். அதனால் தான் நம்ம சித்தம்பலம் சிற்றம்பலம் சொல்லணும், சித் அம்பலம் இது பெரிய மேடை, அதுக்கு அதனுடைய லீலை இது, அதனுடைய என்ன சிவ தாண்டவம் இது, அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிக் பிக்சரில் இப்படி இப்படிப்பட்ட ஒரு பரந்த நோக்கு வந்து நம்முடைய இந்த சின்ன அறிவில் இந்த சின்ன மனசில் இல்லாத வரைக்கும் நமக்கு வந்து விமோச்சனம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை உள்வாங்கிறது தான் கஷ்டம் நமக்கு. மற்றபடி நம்ம ஆத்மான்னு சொல்லிகிட்டே போகலாம், எப்படி ஆத்மா எப்படி பிரம்ம அது வந்து யார் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அதுக்கு என்ன ப்ரூஃப்னா, ப்ரூஃப் வந்து சாஸ்திரம் தான் ப்ரூஃப். அப்போ நமக்கு என்ன வேணும், சாஸ்திரம் நம்பணும். இப்போ நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை குறைவாக இருக்குது. அந்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்துடைய பிரதிநிதி யார், ஆசிரியர். அவரை வாழ்க்கை பார்க்குறப்ப என்ன இருக்குது, ஒரு காலகட்டத்தில் அதில் அப்படி நிலைக்குத்தி நின்ற பெரிய வரலாறு ஒன்று இருக்குது அவருக்கு. பின்னோக்கி பார்த்துன்னு சொன்னால் பகவான் ராமகிருஷ்ணன் எப்படி வாழ்ந்தார், ரமணர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்ப்போம். அந்திம காலத்தில் அந்த உடம்புக்கான சில போதாமைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதை பார்த்து இன்னும் ஞானம் அடைஞ்ச பூரா இல்லையே, இப்படி இப்படி வந்து நாலு பூரா என்ன முனைவிட்டே இருக்காரு. ஆனால் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சுவாமி அந்த சுவாமியை வந்து ரிஷிகேஷில் என்னோட நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து ஒரு என்ன பிரம்மச்சாரி தான். அவருக்கு கடைசி காலத்தில் ஒரு 90 வயசு சுவாமியை பார்த்துட்டு இருந்தார். கடைசி காலத்தில் ரொம்ப வயசாக போயிடுச்சு அந்த சாமியை. நம்ம சுவாமியோட குரு அவர், சுவாமி தயானந்த சரஸ்வதியோட குரு அவர். ஆனால் சுவாமி அவரது ரொம்ப 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 கஷ்டம் சுவாமி, அவர்கிட்ட பேர் போடுறது கச்சாலத்துலாம் ஏசுவார்னு. ஏ எப்படியோ சொல்கிறார் ஒருத்தர், நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, சொல்கிறேன். கச்சாலத்துலாம் ஏசுவார் சுவாமி, நம்ம வந்து உடனே கூப்பிட்டா டக்குன்னு போயிடணும், தண்ணின்னு கேட்டால் உடனே தண்ணி போய் கொடுக்கணும், இல்லாட்டி திட்டு திட்டுன்னு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரா? ஆமாம் அவரு தான். இல்லை அவர் பெரிய ஞானஸ்தான். ஆனால் கடைசி காலத்தில் எதனுடைய போதாமை இது? ஞானத்துடைய போதாமை அல்ல இது, எதுவும் போதா அந்த உடலுடைய போதாமை, அந்த மனசுடைய போதாமை அது. அந்த அளவுக்கு நமக்கு என்ன வேணும், பக்குவம் வேணும். நம்ம எல்லாத்தையும் எடை போட்டுக்கிட்டே இருப்போமே. அப்போ இப்படி எடை போடக்கூடிய, இப்படி தூக்கி எல்லாத்தையும் நிறுக்கக்கூடிய, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு விஸ்வா, நமக்கு வந்து ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். இப்போ இப்போ புரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தைனா என்னான்னு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கு இந்த இந்த விஷயத்தை. அதனால தான் ஸ்ரத்தையோட இருங்க, நம்பிக்கை சும்மா சொல்லிட்டு போகிறதில்ல. நம்முடைய வாழ்க்கை கூறுகளில் எங்கெங்கே இதெல்லாம் நம்மளை வந்து நம்மளை தொல்லைப்படுத்துது, நம்மளை வந்து என்ன துன்பப்படுத்துதுன்னு பார்க்கணும். அங்கெல்லாம் எப்படி நம்மளை போய் பொறுத்திக்கிட்டு சரி சரி அப்படின்னு போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம். இது ஏதோ நம்ம நினைக்கிறோம் ஒரு குருகிட்டன்னு சொல்லி. இல்லை, நம்ம அம்மா இருக்கணும், நல்ல அம்மா தான், அப்படி தான் நம்மளை பார்த்தாங்க. ஆனால் இப்போ 90 வயசில் நமக்கு என்ன ஆகிட்டாங்க, பெரிய தொல்லை ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறோம், இப்படி தொல்லை பிடிச்சி இன்னும் படு மோசமான எங்கள் அம்மா மாதிரி யாரும் இவ்வளோ தொல்லை கொடுத்ததில்லை எங்களுக்கு, எங்கள் அப்பா மாதிரி யாரும் எங்களுக்கு இவ்வளோ இம்சம் பண்ணதில்லை, நை 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 நைன்னு சொல்லிட்டு இவ்வளோ உயிராக வாங்குறாருன்னு சொல்கிறோம். இது வந்து ஆசிரியருக்கு மட்டும் சொல்லலை, அம்மாவுக்கும் அது தான். நம்ம என்ன பண்ணோம், பொறுத்துக்கிட்டு தான் போனோம். இங்கேயே நமக்கு விசுவாசம் இல்லை, இத்தனைக்கும் நம்ம வந்து நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய மலத்தை அள்ளி போட்டு என்ன நம்மளை வந்து பேணி காற்று வளர்த்தவங்களுக்கிட்டே நம்மகிட்ட வந்து விசுவாசம் இல்லை, நமக்கு ஸ்ரத்த இல்லைன்னா நம்மகிட்ட போய் சாஸ்திரமான ஸ்ரத்தை வந்துடும். அதான் அதை எப்பயுமே சொல்ல, கூரை ஏறி வந்து கோழி பிடிக்காதோ வானம் ஏறி வைகுண்டமானான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம உதவி சரியாக நம்ம செயல்படணும். ஸோ இது 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 நமக்கு இந்த ஸ்ரத்தா இருக்கு இல்லையா, அதனால தான் இது ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தையை. அதை இங்கே என்ன சொல்கிறார், அப்போ சாஸ்திரத்துக்கு மேலே சாஸ்திரம் வந்து உனக்கு ப்ரூஃப் பண்ணாது இதுதான் ஆத்மான்னு சொல்லிட்டு, உன்னோட தர்க்கம் உன்னோட அறிவு அதனால் ரொம்ப தர்க்கியாக இருக்கான்னு சொல்லுது சாஸ்திரமே. தர்க்கம் உனக்கு என்ன பண்ணும், பெரிய மூலகாரனாக இருப்பேன், ஆனால் நீ ஞானத்தை அடைய மாட்டேன்னு சொல்லுது. ஞானம் அடையிறதுக்கு உனக்கு என்ன வேணும், ஸ்ரத்தை வேணும், நம்பிக்கை வேணும் ஞானத்துக்கு. ஏன், ஆத்மா என்பதை தர்க்கபூர்வமாக நிரூபிக்க முடியாது, தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்டது. அதனால தான் நமக்கு மற்ற எல்லா மீன்ஸ் ஆஃப் நாலெட் நல்லா எல்லா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, மற்ற எல்லா அறிவு கூறுகளும் உதவியாக இருக்காது. சாஸ்திரம் தான் வந்து இப்போ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சரி சாஸ்திரம் நம்மளை என்னென்னு சொல்லுது, அகம் என்ன இது நித்தியமானது அவினாசி நாசமற்றது அப்படின்னு சொல்லுது. எதை, ஆத்மாவை. அப்போ இப்போ என்ன வேணும் நமக்கு சொல்கிற, அது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா ஸ்ருத்யா சொல்கிற 34வது ஸ்லோகம். யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா தயா புருஷ லக்ஷணம் யஸ்மாத் பரம். இது வந்து ஒரு உபனிஷத் வாக்கியம். அது என்ன யஸ்மாத் பரம் ந பரம் அஸ்தி கிஞ்சித்து என்ற ஒரு சாஸ்திர வாக்கியம் இது. என்ன சொல்லுது, ஏது காரணத்தால் யஸ்மாத் பரம், பரம்னா என்ன மேலானது, ஏது காரணத்தால் மேலானது இருக்கின்றதோ வேறு ஏது காரணம் இல்லாமல் அதுவே உயர்ந்தது. எந்த காரணத்தினால் அது மேலாக இருக்கவோ, வேறு எந்த காரணத்தினால் நிராகரிக்கப்படாமல் அது இருக்கோ, அது அதுக்கு பேர் தான் ஆத்மான்னு சொல்லுது. சொல்கிறதே புரியல நமக்கு, ஏது காரணத்தால் யஸ்மாத் பரம்னா அபரம் அஸ்தி கிஞ்சித்து ஏக்கத்தை என இதம் பூர்ணம் சர்வம். அதனால் என்ன இது உபனிஷர் வாக்கியம். இப்போ ஒன்று என்ன சொல்கிறாரு, நம்ம இப்போ வந்து நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அறிவு கூறு அல்லது மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் என்னன்னு கேட்டால் சாஸ்திரம்தான். அந்த சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆத்மா யஸ்மாத் பரம், அது மேலானது. அது அது எப்படி இருக்குன்னா, ஏது காரணம் இல்லாமலே அது இருக்குது. ஏன் மேலானது, ஏன் மேலானது என்று வேறு ஏது காரணம் இல்லாமல் இருப்பதே மேலானது என்றார். யஸ்மாத் பரம் ந பரம் அஸ்தி கிஞ்சித்து ஏக்கத்தேன இதம் பூர்ணம் சர்வம். இவ அனைத்தும் அந்த புருஷனால் தான் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரே புருஷன்தான் இருக்கிறது, ஒன்று தான். இந்த இங்கே இருக்கக்கூடிய ஈஷாவாசியம் எதகும் சர்வம்னு ஒன்று இருக்குல்ல, ஈஷாவாசிய உபநிஷத்தில் பார்த்துமே, வெறும் உபநிஷத்தாக கோட் பண்ணுறாரு ஸ்ரீ சங்கர். கோட் பண்ணி உபநிஷத்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு உபநிஷத்து தான் தெரியும், அதான் அவ்வளோ சொல்லிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்ம கேட்க முடியாது. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, யஸ்மாத் பரம் ந பரம் அஸ்தி கிஞ்சித்து ஏக்கத்தேன இதம் பூர்ணம் சர்வம். அந்த புருஷன் தான் ஏக்க, அதே அது ஏக்கன அந்த ஏக புருஷன் தேன புருஷன் தான், அவன் தான் வந்து என்ன பூர்ணமானவனாக எல்லாவற்றிலும் நிறைந்தவனாக எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து இருக்கின்ற பொருளாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறான் அந்த புருஷன் சொல்கிறான். இது உபனிஷத் சொல்லுது. அப்படி இவை அனைத்தும் எந்த புருஷனால் வந்து ஆக்கிரமிப்பட்டு உள்ளதோ அது வேறு ஏதுமாக இல்லை, அதுதான் ஆத்ம லட்சணம் சொல்லிட்டு ஆத்மாக்கு லட்சணம் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஏக்கம் சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான், ஒன்றென்று போன முறை பார்த்தோம்ல, மற்ற செல்வமெல்லாம் அன்றென்று சொல்கிறார். அப்போ யஸ்மாத் பரம் இது ஸ்ருத்யா, இது ஸ்ருதி வாக்கியத்தால் அல்லது வேத வாக்கியத்தால் அல்லது சாஸ்திர வாக்கியத்தால், ஸ்ருதி என்ற சாஸ்திரமாக சாஸ்திர வாக்கியத்தால் வந்து தயா புருஷ லட்சணம் வி நிர்ணீதம். நமது அகம் என்று சொல்லக்கூடிய இந்த புருஷன் நன்கு இந்த லட்சணத்தால் நன்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. என்ன அந்த லட்சணம் என்ன, வேறு ஏது மட்டும் தானாக தனித்து நின்ற தற்பரமேன்னு சொல்கிறார்ல எங்கள் என்ன கந்தர் அனுபூதியில் வந்து தனித்து நின்ற தற்பரமேன்னு சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம், அந்த தனி அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி. பாருங்கள், நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து தத்துவத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் இப்படி வந்து நம் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப செறிவான ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு தீட்சண்யம், ஒரு அறிவு கூர்மை, ஒரு அறிவு நுட்பம் நமக்கு தேவைப்படுது. இல்லாட்டி இந்த இடத்துல நிற்கவே முடியாது, என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு. பாருங்கள், வந்தவுடனே சாஸ்திரம் எடுத்தவுடனே என்ன சொல்கிறார், அதுக்கு என்ன வேணும், விமூட வார்த்தை பார்க்கிறாரு. யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா, இப்படி சுரு இங்கு சாஸ்திரத்தால் சொல்லக்கூடிய இந்த பொருள் தயா புருஷ லட்சணம், இதன் லட்சணம் எப்படின்னா விநீர்நீத்தம் சொல்கிறார். விநீர்நீத்தம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நன்கு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. இப்படி தான் இது இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது, ஏக்கமாக ஒன்றாக இருக்குது. அப்படி எப்படி இருக்குது, இங்கே நிறைஞ்சதாக இருக்குது. ஈஷாவாசியம் இதகும் சர்வம் இங்கே நிறைந்ததாக இருக்குது. ஒட்டுமொத்த இருப்பையும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்கணும், விமூடேன அப்படின்னு சொன்னால் இந்த வீன்ற வார்த்தையில் அதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒன்றுனா நெகட்டிவ், எது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் மீனிங், இல்லை என்ன மலம்னா விமலன் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, மலமற்றவன் இல்லை அனலன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து ஒன்று ஆப்போசிட் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் விசேஷன் அர்த்தம், விசேஷமான மூடன் அர்த்தம், ரொம்ப 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 மூடத்தனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்தேன்ல, விமூடன்றதுக்கு விசேஷன்ற ஒரு அர்த்தம் அதிகம்ன்ற ஒரு அர்த்தமும் அல்லன்ற அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் இருக்கும். ஆப்போசிட் மீனிங் எடுத்திருக்கோம், ஒன்று அதிகம்னு அர்த்தம் விமூடக விமோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இல்லை அப்போ வி அப்படின்ற வார்த்தை இங்கே விமூடன் அப்படின்னு சொன்னால் மூடத்தனம் அற்றவன் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை, வி அப்புறம் மலன் அமலன்னா மலமற்றவன் அர்த்தம் தானே, விமலன்னா மலமற்றவன் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் விசேஷமான மலமுடையவன் அர்த்தம் ஆயிரும், ரொம்ப ரொம்ப முட்டாள்னு அர்த்தம் ஆயிரும். ஆனால் இங்கே என்னன்னு சொன்னால், யாருக்கு மூடத்தனம் முழுமையாக சென்று விட்டதோ, விமூடகா விலக்ஷ விமுக்தி விமூட விமலன் சொல்லி நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வி வந்து ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும், இன்னொன்று விசேஷமான மீனிங், ரெண்டு மீனிங் இருக்குது இதுக்கு. ஆக இங்கே இங்கே இது யாருக்கு புருஷனுடைய யாருக்கு இந்த புருஷனுடைய லட்சணம் புரியும்னு சொன்னால் விசேஷமான அறிவுடைகளுக்கு இது புரியும்னு சொல்கிறார். அல்லது முழுக்க 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 மூடத்தனது அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம், அறிவாளிகள்னு அர்த்தம். விமூடம்னா என்ன? விசேஷமான மூடத்தனம் உள்ளவர்கள் அல்ல, அவங்களுக்கு இது என்ன விசேஷமான மூடத்தனம் அற்றவர்களுக்கு தான் இது புரியும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அடுத்து இந்த அடுத்து என்ன என்ன ஏற்படுது அப்படிங்க என்ன என்ன சொல்ல வர்றா அப்படின்னு கேட்டால், சரி இது வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இது வந்து உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால் வேதத்துலேருந்து ஒரு சங்கர் வந்து எல்லாத்தையும் படித்தவர் இல்லையா, அதனால் வேதத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சஹஸ்ர சீஷா புருஷக என்ற ஒரு வேத மந்திரம் இருக்குல்ல, சஹஸ்ரா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சஹஸ்ராட்ச ஆயிரம் கண்களுடையவன் என்ன சஹஸ்ராட்ச சஹஸ்ர பாத்து சஹஸ்ர சீஷா புருஷக வந்து ஆயிரம் என்ன தலைகள் உடையவன் ஆயிரம் கண்கள் உடையவன் ஆயிரம் பாதங்களுடையவன் சொல்லியிருக்கு இல்லையா, அங்கே இந்த ஆத்மா பற்றி தெளிவாக இங்கே பேசப்பட்டிருக்கு. சர்வம் புருஷ ஏவக, எல்லாம் அந்த புருஷன் தான் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, சர்வம் புருஷ ஏவேதி சூக்திய புருஷ சம்ஜிதா சொல்கிறார். புருஷ சூக்தியில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உபநிஷத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, இல்லை வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. சில சொல்லுவாங்க உபநிஷத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டுருவாங்க. இதோ இருக்குது, எங்கே இருக்குன்னா சஹஸ்ர சீஷா புருஷக சஹஸ்ர சஹஸ்ர பாத்து அப்படின்னு நம்ம அந்த முந்தைய இந்த மந்திரத்தை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ என்ன சொல்கிறார், அங்கேயும் வந்து புருஷ லக்கணத்தை வந்து விளக்குகின்றது இந்த சூக்தத்தில் வந்து இந்த இந்த புருஷன் யாருன்னு கேட்டு அவனுக்கு ஆயிரம் தலைகள் உடையவான், ஆயிரம் தலைகளா? ஆமாம். அப்புறம் ஆயிரம் ஆயிரம் தலை ரெண்டாயிரம் கண்ணு தான் இருக்கணும், ஆயிரம் கண்ணு தானே போட்டிருக்கீங்க, ஆயிரம் கால் தானே போடு, இல்லை இல்லை ஆயிரம்னா எண்ணிக்கை அற்றுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பல்லாயிரம் பேர் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா அர்த்தம், கரெக்டாக ஆயிரம் பேரா, ஆயிரம் ஆயிரமாக வந்தாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த 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 35வது ஸ்லோகத்தில் சர்வம் புருஷ ஏவேதி சூக்தே புருஷ சம்ஜித்தே அப்யுஜதே யத ஸ்ருத்யா, அதாவது இங்கே என்ன சொல்கிறார், அபி உச்சியதே யத ஸ்ருத்யா, யாது காரணத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வந்து அந்த அந்த புருஷன் அந்த அகம் எப்படிப்பட்டவன்னா ஆயிரம் தலைகளை உடையவன் ஆயிரம் கண்களை உடையவன் ஆயிரம் அந்த நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது சொன்னால் அது ஆயிரம் தலைகளை உடையது ஆயிரம் கண்களை உடையது ஆயிரம் பாதங்களை உடையதுன்னா புகழ்ச்சி. ஆத்மா வந்து ஆயிரம்னா என்ன, எங்கும் நிறைந்தது எல்லாம் வல்லது எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பது நிறைந்து திகழ்வது இப்படி பல அர்த்தங்கள். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் நம்முடைய வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து, ஆகவே ஆகவே அப்படிப்பட்டவன் கடைசியாக என்ன, கதம் சியா தேக புமான் அப்படின்னு சொன்னால் எப்படி அழுகின்ற இந்த தேகமாக அந்த ஆத்மா இருக்க முடியும், அப்படி ஒவ்வொரு சொல்லவும் அப்படி தானே முடிகிறது, எப்படி அழுகின்ற தேகமாக கதம் சியா தேக க புமான், எப்படி இந்த அழுகி இந்த அழுகின்ற தேகமாக அந்த ஆத்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுகிட்டே வரார். எங்கெங்கெல்லாம் வந்து இது வந்து சாஸ்திரம் மூலமாக ப்ரூஃப் கொடுக்குறார் எங்கெங்கே அப்படியா சொல்லப்பட்டிருக்குன்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, அசங்க புருஷ புரோக்தக 36வது ஸ்லோகத்தில் பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தை கோட் பண்ணுறார். மொதல் ஒரு உபநிஷத்தை கோட் பண்ணார், அடுத்து வேதத்தை கோட் பண்ணார், இப்போ பிருஹத் ஆரண்ய பார்த்ததை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் பார்ப்போம் இந்த சோ இந்த இந்த மந்திரத்தெல்லாம். இங்கே சொல்கிறாரு அங்கே என்ன, பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் எப்படி இந்த ஆத்மா பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் எப்படிப்பட்டவனா, அசங்க புருஷன் புரோக்தக சொல்லப்பட்டிருக்கு இங்கே பிருஹத் ஆரண்ய கே அபிச்ச சொல்கிறார். பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் இந்த புருஷன் இந்த அகம் இந்த ஆத்மா, இந்த பிரம்ம அசங்கக, அசங்கோயம் அசங்கோயம் சொல்லிட்டு அவன் வந்து எந்த விதமான சங்கமும் இல்லாதவன், எந்த சம்பந்தமும் இல்லாதவன். சம்பந்தம்னா என்ன, எதனோட சம்பந்தம்? சம்பந்தனாவே பாவ புண்ணியங்கள் வந்துடும், தர்மா தர்மம் வந்துடும். அப்போ இந்த புருஷன் வந்து ஒன்று ஃபிசிக்கல் சம்பந்தம், ஃபிசிக்கலாக அதாவது தேகத்தில் உள்ள சம்பந்தம். இந்த நான் இருக்கேன், எனக்கு கை இருக்குது, அது ஒரு சம்பந்தம் தானே. நான் இருக்கேன், மனசு இருக்குது, அது ஒரு சம்பந்தம் தானே. அப்போ ஆளே இல்லை, இல்லை ஆனால் எண்ணங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு மலர் என் கையில் இல்லை வச்சுக்கோமே, ஆனால் என் கை வந்து மல்லிகைப்பூ வாசம் இருக்குது. ஏன், அது பக்கத்தில் இருக்க வாசம் என் மேலே அடிக்குது. அப்படிப்பட்ட சம்பந்தம் கூட இல்லாமல் சொல்கிறாரு. எந்த சம்பந்தமும் இல்லாமல் நித்தியமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அசங்கோயம் இது ரொம்ப முக்கியமான இது. நம்ம எப்பொழுதுமே நிதித்தியாசன் என்ன, நான் எந்த விதமான என்ன பந்தமும் இல்லாதவன், என்னுடைய சம்சாரமே என்ன அப்படின்னு கேட்டால், இவர்களோட சொந்தம், இவர்களோட பந்தம், இவர்களோட தொடர்பு. தொடர்ந்து என்னை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, சிந்திக்கிட்டே இருக்கு, என்னை வந்து என்ன தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கு. இவங்க சரியா இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்திடலாமா, இவங்கள என்ன திருத்திடலாமா, எதா பண்ணலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கு நமக்கு. எப்போ நம்ம சொந்தம் சங்கம் இருந்தால், ஒருத்தர் அப்படி பார்த்த உடனே இவங்களும் எந்த சம்மந்தம் கிடையாது, அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருக்காங்க, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்குல்ல, அதுதான் அசங்கம்னு பேர். இது இதனால தான் அசங்கம் வந்து நிதித்தியாசனத்துக்கு தியானத்துக்குள்ள முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த சம்சாரமும் எதில் இருக்குன்னா சங்கத்தில் தான் இருக்குது. என்னோட சம்மந்தப்பட்டவங்கன்றால தான் என்னால் நிம்மதியாக தியானம் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஃபிசிக்கலாக இல்லை, இவன் மென்டலி என்னை சிந்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்னுடைய மனைவி மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் மட்டும் இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, என்னுடைய இன்னொரு இனம் கூட, அவனுக்கு நிறைய செலவு கிடச்சிருமோ, நம்ம கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறதே சங்கம்தான். இந்த நாடு எனக்கு சங்கமாக இருக்குது, இந்த நாட்டில் தான் நம்ம சந்தோஷம் இருக்க முடியாதோ, வெளிநாட்டுக்கு போயிடலாமோனு தோணுதே, சங்கம். அந்த நாட்டில் போனால் மட்டும் நம்மளை வந்து தூக்கி என்ன வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு திரும்ப சங்கம். அப்போ சங்கம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. தொடர்ந்து நமக்கு அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அது நம்மளை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்மளை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்குது, நம்மளை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆக நான் அசங்கன் அப்படின்றது தியானத்தை தவிர ஒரு சிறந்த தியானம் உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது. தியானம் பண்ணுறப்ப அசங்கோயம் அசங்கோயம் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகமே இருக்குது, சங்கரருடைய தான். அதனால் நான் எந்த பந்தமும் எந்த சங்கமும் அற்றவன். முதல் வெளி சங்கத்திலேருந்து முதல் வெளியாகணும். இந்த வீடு இது என்னுடைய வீடு அப்படின்னு சங்கமாயிரும். இது ஆசிரமம், ஓ நான் இருக்கக்கூடிய ஆசிரமம், இது சங்கமாயிரும். அப்புறம் என் கணவன் என் குழந்தைகள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாகிரும். முதல் இதிலிருந்தே வெளிப்படுறதுக்கு ஒரு பக்கம், அப்புறம் என்னுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அது இன்னும் பெரிய சங்கம். எப்படி எப்படி எண்ணங்கள், நான் நல்ல பண்ணுறதே ஒரு நான் வந்து சன்னியாசி, அவன் கிரகஸ்தன், அப்படின்றதே சங்கம்தான். நீங்கள் நான் இப்படியே தான் வீட்லேயே தான் இருப்பீங்களா, வெளியே வர மாட்டீங்களா, நீ சன்னியாசம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்களாம். அப்போ என்ன சொல்கிறோம், சன்னியாசம் பெறது தான் வந்து ஞானம் நினைக்கிறாங்க, என்ன மோட்சம் நினைக்கிறாங்க. மோட்சம் அடைக்க சன்னியாசம் தேவையில்லை, மோட்சம் அடைய ஞானம் தான் தேவை. தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, மோட்சமுடைய என்ன தேவை, ஞானம் தேவை, சன்னியாசம் தேவையில்லை. ரொம்ப தெளிவாக அவை சொல்லுது என்ன, இல்லறத்தோட இல்லற சன்னியாசம்னு சொல்லிட்டு. ஆக எல்லாத்தையும் பற்றி நமக்கு என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு கருத்து வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு 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 மனமயக்கம் இருக்குது அதில் நமக்கு. ஆக எல்லா விதமான அசங்க புருஷ புரோக்தக பிருஹத் ஆரியக்கே அபீச்ச சொல்கிறார். என்ன புருஷன், புருஷன் அந்த ஆத்மா எந்த விதமான சங்கமும் மற்றவன் என்று பிருஹத் ஆரண்ய உபனிஷத் உபனிஷத்து சொல்லப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி ஒன்று கோட் பண்ணுறார். நம்ப மாட்டேன்றல்ல, ஆனால் சாஸ்திரத்தை கோட் பண்ணுறார் சங்கரர். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆத்மா முத நித்தியகன்னு வரல, அசங்ககன்னு சொல்லுது முத. ஸோ அவன் எப்படிப்பட்டவன், அந்த புருஷன் முதல்ல இருக்கான், அதாவது சத்துன்னு சொல்லுது முத சொல்லி அசங்க எந்த விதமாக தொடர்மாற்றவன். அனந்த மல சம் சுலிஷ்டகன்னு சொல்கிறார், எண்ணிக்கற்ற மனமான இந்த உடல் சொல்கிறாரு. அடுத்து கேள்வி கேட்குறாரு, அனந்த மல சம் சுலிஷ்டாக கதம் சியாத்து தேக கப்புமான் கேட்குறாரு. இத்தனை மலங்களுடைய இந்த உடல் எப்படி அந்த புருஷனாக இருக்க முடியும்னு கேட்குறாரு. இத்தனை என்ன நோவுகள், நோய் அல்லது என்ன மலம், தூசு துப்புரவு எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு இந்த விஷயத்தை முடித்து அடுத்து எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டால், சரி இதை பற்றி வந்து வேறு ஏதாவது எண்ணிக்கையற்ற, அதான் அனந்த மல சம் சிருஷ்டக சொல்கிறார், எண்ணிக்கையற்ற மலமாக மலக்கூடமாக இருக்கின்றத உடல் எப்படி ஆத்மாவாகும்னு கேட்டு முடிக்கிறார். முடித்து அடுத்து 37 ஸ்லோகம் தொடர்ந்து இதெல்லாம் சாஸ்திர பிரமாணங்கள் கொடுக்குறார். அப்போ தத்ர ஏவச்ச சமாக்கியாத்து ஸ்வயம் ஜோதிஹி புருஷக. இந்த புருஷன் எப்படிப்பட்டோன்னு சொன்னால், இவன் ஸ்வயம் ஜோதி. எந்த உபநிஷத்து அதே பிருஹத் ஆத்ம உபநிஷத்து என்ன சொல்லுது, தத்ர அதே பிருஹத் ஆரண்ய உபநிஷத்துலேயே சமாக்கியாத்தா ஸ்வயம் ஜோதி புருஷ, புருஷனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுது, ஸ்வயம் ஜோதி. நம்ம பார்த்துருக்கோம், இதை நம்ம பார்த்துட்டோம், சொந்தமாக மிளிர்கின்றவன். யாருடைய அவன் தன்னை அறியறதுக்கு நமக்கு எதாவது தேவையா? அன்றைக்கி பார்த்தோம்னா அந்த சுலோகத்தை, உலகத்தை அறியறதுக்கு நம்ம சூரியன் வெளிச்சம் தேவை, ஒரு பொருளை பார்க்குறதுக்கு வெளிச்சம் தேவை, உலகத்தை பார்க்குறதுக்கு சூரியன் தேவை, நம்ம பார்க்குறதுக்கு யார் தேவை? நமக்கு எந்த தேவையும் கிடையாது. நான் இருக்கேன் அப்படின்றத எந்த ஒரு ஒளியும் இல்லாமல், எந்த ஒரு அவுட் சைட் ஃபேக்டரும் இல்லாமல், வெளி பொருளும் இல்லாமல், நம்மளை தோச்சில் அடித்து காமிக்கணும், நான் யாருன்னு பார்த்துக்கிறதுக்கு தேவையில்லாமல் நான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா? அப்படி சுயம் ஜோதியாக இருக்கக்கூடியவன் இந்த புருஷன் சொல்லிட்டு அதே பிருஹத் ஆரண்ய உபநிஷத் பேசுகின்றதுன்னு சொல்கிறார். தத்ர ஏவச்ச சமா கியாத்தாக கியாத்தா ஸ்வயம் ஜோதிஹி புருஷக ஜட பரப்பிரகாஷ்டோ அயம். இந்த அந்த ஜடமான உடல் வேறொன்றால் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பு தெரியறதுக்கு என்ன வேணும், நம்ம உடம்பை பார்க்குறதுக்கு ஒரு லைட் வேணும். ஜடப்பிரகாஷம் சொல்கிறார், வேற ஒரு லைட்டை வச்சு தான் உடம்பை பார்க்க முடியும். ஆனால் நான் புருஷன், நான் அகம், நான் அப்படின்னு அறியறதுக்கு எனக்கு எந்த விதமான புறக்காரணிகளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கதம் சியாத்தே ஹகப்புமான், அதாவது இந்த ஆத்மா சுயம் ஜோதியாக இருப்பதால் இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும், திருப்பி அதே கேள்வி தான். இப்படி சொல்லி சரி உபனிஷத் சொல்லிட்டீங்க, வேதத்தை சொல்லிட்டீங்க, கர்மகாண்டத்தில் எதுவும் இதை பேசப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீ சங்கர் வந்து கர்மகாண்டத்தையும் போய் எடுத்துக்கிறார். கர்மகாண்டத்தை எடுத்து அங்கே 38 ஸ்லோகத்தில் எடுத்து பாடலில் ரொம்ப சுலபமான பாடல் தான் எல்லாமே. அங்கே என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், கர்மகாண்டத்தில் கூட நம்ம செய்யக்கூடிய கர்மங்களை பொறுத்து நமக்கு வந்து பிறவிகள் அமையன்னு சொல்கிறாங்க இல்லையா, அல்ல செய்யக்கூடிய கர்மங்களை பொறுத்து நமக்கு வந்து பதிவுகள் ஏற்படும் சொல்கிறாங்க இல்லையா. அந்த பதிவுகள் அன்றைக்கி தான் நம்ம கீதையில் நம்ம பார்த்தோம், அந்த பதிவுகள் எது யார் வந்து நமக்கு இங்கே பதிவு பண்ணுறது, மனசுன்னு ஒன்று பதிவு பண்ணுது. எது மூலமாக அந்த பதிவுகளை வந்து ஏற்படுத்துது, இந்திரியங்கள் மூலமாக, கண்ணை பார்த்து, காதில் கேட்டு, நாக்கில் சுவைச்சு, அப்புறம் உடம்பில் வந்து தொட்டு உணர்ந்து, மூக்கில் வந்து சுவாசித்து, பல பதிவுகள்லாம் ஏற்படுத்தி அவன் நல்ல வாசனை இது அப்படின்னு பாதி ஏற்படுத்தி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வாசனைகள். அது இதுக்கெல்லாம் என்ன பேர், சம்ஸ்காரங்கள்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கூட வந்து நாம் நினைக்கிறோம் இது எவ்வளோ சூக்ஷமாக என்ன அதுன்னு சொன்னால், இது கூட வந்து அப்படியே உருவி இன்னொரு பிறவிக்கு போகுது. எப்படி வந்து இது சூக்ஷ்ம இப்போ என்ன சொல்கிறாரு, ஆத்மா முத விடுங்க, உங்களை சூக்ஷ்ம சரீரம் மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீவன் சொல்கிறோம் இல்லை, அது கூட வந்து என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் அது கூட எப்படி இந்த இந்த உடம்பாகும்னு கேட்குறார். அடுத்து என்ன கேட்க போகிறாரு, இந்த உடம்புறது சூக்ஷ்ம சரி கூட இந்த உடம்பு கிடையாது, ஹவு குட் யூ டேக் திஸ் பாடி ஃபார் யர் செல்ஃப் கேட்குறார். இசி பாடி முதல்ல வந்து ஸ்தூல சரீரம் நம்ம, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம், அப்படி தான் நாம் வந்து ஆத்மானு பேச போகிறோம். முதல் இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ சூக்ஷ்ம சரீரமே ஸ்தூல சரீரத்தில் வேறுபடும் பொழுது எப்படி நீ வந்து ஸ்தூல சரீரத்தை நீனு சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் சூக்ஷ்ம சரீரத்தை நீனு சொன்னால் கூட பரவாயில்ல, ஏன்னா மனசு நான் சொல்கிறேன், மனசு ரொம்ப நொந்து போச்சு, மனசு இன்றைக்கி சரியில்லை, மனசால் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அதான் மனுஷன் நமக்கு பேர் அப்படின்னு மனசில் சூக்ஷ்ம இந்த ஸ்தூல சரீரம் மனசே இல்லைன்ற பட்சத்தில் எப்படி அது ஆத்மாவாக இருக்க முடியும்னு கேட்குறாரு. அப்போ ரெண்டு படியும் நம்ம இன்னும் ஏறி போக வேண்டியிருக்கு, இன்னும் ரெண்டு படி ஏறி போக வேண்டியிருக்கு. முதல்ல எந்த அளவுக்கு இந்த உடம்போடு நாம் வந்து அபிமானப்பட்டிருக்கோமோ, இந்த உடம்போடு சங்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இந்த உடல் தான் நான் அப்படி சொல்லிட்டு இந்த உடலுக்கு ஏற்படுற அத்தனை துன்பங்களும் அல்லது உடலுக்கு ஏற்படுற அத்தனை வருத்தங்களும் அவமானங்களும் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து மனம் நொந்திருக்கோம் இல்லையா. இந்த உடல் என்பது நிச்சயமாக ஆத்மா கிடையாதுன்னு முத அதை வந்து என்ன நிராகரித்து நெகேட் பண்ணி அப்புறம் அவன் என்ன சொல்கிறாரு, கர்மகாண்டத்தில் கூட பேசப்பட்டிருக்கு, நீ இந்த உடல் அல்ல, நீ சூக்ஷ்ம சரீரம், நீ எந்த உடல் அப்படின்னு சொன்னால் நீ வந்து சட்டில் பாடி, சட்டில் பாடின்னா நீ ஜீவன் சொல்லுது, எது சொல்லுது கரும், அப்புறம் அதனால் நல்ல கர்மங்களை செய், அப்போ உனக்கு புண்ணியங்கள் செய்கிறோம், பாவ கர்மங்களை வந்து ஒதுக்கிற, பாவங்கள் சேராது, அப்போ உனக்கு நல்ல பிறவி ஏற்படும், அந்த பிறவின் மூலமாக வந்து அப்போ அந்த அதுவே என்ன சொல்லுதுன்னா நீ இந்த ஸ்தூல உடம்பு இல்லைன்னு சொல்லுது, எது கர்மகாண்டமே. ஞானகாண்டம் வந்து நீ இந்த ஸ்தூல உடல் இல்லை நீ ஆத்மான்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்மகாண்டமே என்ன சொல்லுது, நீ வந்து இந்த ஸ்தூல உடல் கிடையாது, நீ வந்து சூக்ஷ்ம சரீரம், நீ வந்து சூக்ஷ்ம உடல், நீ சட்டில் பாடி, நீ ஒரு ஜீவன், அதனால் என்ன பண்ண முதல்ல வந்து இந்த நான் அந்த உடல் அப்படின்ற அபிமானத்தை விடு, இந்த தேகாத்ம புத்தியை விடு அப்படின்னு சொல்கிறேன். இது நமக்கு சாஸ்திரம் சொல்லக்கூடியது சொல்லி இன்னும் தொடர்ந்து இதை பற்றி இன்னும் சங்கரர் கொஞ்சம் கொஞ்சம் சன்ன சன்னமாக இதை வந்து நமக்கு விளக்கி ஏற்று எப்படி நாம் இந்த ஆத்மா அகம் அப்படின்றத, இங்கே பாருங்கள், அகம் அப்படின்றது நான், ஆத்மா நான் என்பது என்ன அப்படின்றத வந்து நாம் ஒரு புரிதல் மூலமாக தான் அறிஞ்சிக்க முடியுமே தவிர என்ன எது சாஸ்திரம் துணை கொண்டு சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் ப்ரொவைடிங் யூ இனாஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், அது உங்களுக்கு போதுமான வாத பிரதிவாதங்களை கொடுத்து நீயாக புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுது சாஸ்திரம் கூட. என்ன சொல்லுது பாரு, உனக்கு ஒரு சூக்ஷ்மமான அறிவு இருக்குது, நல்ல புத்தி இருக்குது, நல்ல புத்தியுள்ள பிள்ளையாக நடந்துக்கோன்னு சொல்கிறோம்ல, வேற நம்ம பிள்ளைங்களை சொல்கிறோம், சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்க, நல்ல புத்தியுள்ள பிள்ளைங்களாக நடந்துக்கோ நம்மளை பார்த்து சொல்லுது, நாமெல்லாம் சாஸ்திரத்துக்கு குழந்தைங்க மாதிரி, அதனால் கொஞ்சம் புத்தியை பாவி இப்போ ரொம்ப ஆடிட்டு இருக்காத, ஒழுங்காக படைக்கணும்னா நல்ல வேலை கிடைக்காது, அப்போ நல்ல என்ன உத்தியோகம் கிடைக்காது, நிறைய சம்பாதிக்க முடியாது, நல்ல குடும்பம் அமையாதுன்னு சொல்கிறோம்ல குழந்தைங்களுக்கு, சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இல்லை இந்த படித்தா மட்டும் வேலை கிடைச்சமா கிடைக்கும், படித்தா மட்டும் எனக்கு நல்ல வேலை நல்லா சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், பாருங்க பாரு படித்தவங்களாம் பாருங்கள், டாக்டர் படித்தவங்க, இன்ஜினியர் படித்தவங்க நிறைய சம்பாரித்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க குழந்தை குட்டியோட, ஆனால் நீ என்ன பண்ணு, நல்லா படி அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிறோம்ல, அதுபோல் இங்கே உபனிஷத் என்ன சொல்லுது, ஆத்ம ஞானத்தை இல்லை இங்கே உபனிஷத் சொல்லக்கூடிய என்ன ஒரு அறிவை வந்து நீ பெற்றுக்கோ, அப்போ யார் மாதிரி வாழலாம், தொடர்ந்து இந்த மகான்கள் மாதிரி, இந்த ரமணர் மாதிரி, இந்த ராமகிருஷ்ணர் மாதிரி, இந்த புத்தர் மாதிரி, இந்த வியாசர் மாதிரி நாம் வாழலாம், இவங்க தான் நமக்கு வந்து என்ன லிவிங் எக்ஸாம்பிள்ஸு, அதனால் நாம் உபநிஷத்தை நம்பி படிக்கணும், அது சொல்கிறத ஸ்ரத்தையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் சங்கர். நன்றி, வணக்கம், அறிவோம், தத்சத்.